இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக அன்புடன் அழைக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சரியான முன்மாதிரி, பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இவங்க தான் என் வாழ்க்கையில் சரியான முன்மாதிரியாக இருக்கிறாங்க, இவங்க என் வாழ்க்கைக்கு சரியாக இருப்பாங்க, சரியான காரியத்தை என் வாழ்க்கைக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் யோசிக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய முன்மாதிரி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிறிஸ்து தான். கிறிஸ்துவை போல ஒரு முன்மாதிரி நம்மளுக்கு யாருமே இருக்க முடியாது. வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வேதாகம வீரர்கள் இருக்கிறாங்க, உண்மைதான். விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ வேதாகமத்தில் பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது, எல்லாருமே பாவம் செய்தவர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியது பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவம் செய்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் இடைப்பட்டப்ப, கிரியை செய்தப்ப, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கை மாறி அவங்க பரிசுத்தம் அடைந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவங்க எப்படி மாறினாங்க, அவங்களால எப்படி அது முடிஞ்சிச்சு, அப்போ இன்னைக்கு நம்மளாலும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:21. அப்போ என்ற இந்த பேதுருவில் என்ன எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம்னா, நம்ம பார்க்க போறோம். நிச்சயமாகவே இது நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். இப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களுடைய முன்மாதிரியாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க சொல்லுவீங்க? எங்கள் அப்பா எனக்கு முன்மாதிரின்னு சொல்லுவீங்க, அல்லது எங்கள் அம்மா எனக்கு முன்மாதிரின்னு சொல்லுவீங்க, அல்லது என்னுடைய நண்பன் எனக்கு முன்மாதிரின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஏன் ஒரு சிலர் உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் ஒரு நல்ல முன்மாதிரின்னு சொல்லுவீங்க, அல்லது உங்கள் கூட வேலை செய்கிற யாரோ ஒருத்தர், அல்லது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து முன்மாதிரியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். அப்போ இத்தனை பேர் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களால் என்னென்ன கற்றுக்க முடிஞ்சிச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி அவங்க வாழ்க்கையிலேருந்து உங்களால் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்க முடிந்ததா, அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள். ஒருவேளை அவங்க நல்ல பொறுமையாக பேசலாம், அந்த பொறுமை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது எவ்வளோ திட்டினாலையும் தாழ்மையாக இருக்கலாம், அந்த தாழ்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது அவங்க வாழ்க்கையில் கோபமே படாமல் இருக்கலாம், அந்த கோபமே படாமல் இருக்கக்கூடிய அந்த குணம் கூட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்னா பிடிச்சிருக்கலாம். அப்போ மனிதர்களாக இவர்களிடத்தில் நிறைய காரியங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்போ இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இங்கே பாருங்களேன், வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட இருந்தே நாம் நல்ல நல்ல குணங்களை பார்க்க முடியுது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்டேன், உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல குணங்களை சொல்லுங்கள், ஒரு முன்மாதிரியானால் எதை சொல்லுவீங்கன்றப்ப நீங்கள் யோசித்தீங்க. ஒரு வேளை அவங்க பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கலான்னு சொல்லி நிறைய குணங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வாத வசனம் சொல்லுது, யார் நமக்கு முன்மாதிரியாக? கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. வேதம் சொல்லுது, நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைத்திருக்கிறார்ன்னு சொன்னால், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார், பாடுபட்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறதுக்கு அவர் சும்மா ஒன்றும் அழைக்கலைங்க, என் கூட வந்துருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஒன்று சும்மா ஒன்றும் அழைக்கலைங்க. அப்படி கூப்பிடுறதுக்கு அவர் ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜீவன். அவருடைய ஜீவனை அவர் கொடுத்து தான் இன்றைக்கி நம்மளை அவர் உரிமையோடு கூப்பிடுறார், நான் உங்களுக்காக தான் ரத்தத்தை சிந்தினுங்கிறேன், உங்களுக்காக தான் நான் மறிச்சேன், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு பாடுகளை அனுபவித்தேன். அதனால் நீங்கள் என்னுடைய கூப்பிடுதலுக்கு நீங்கள் செவி சாய்த்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் கூப்பிடத்தை பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறப்ப, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு என்ன பண்ணாரா, உங்களுக்காக அவர் பாடுபட்டார். ஏன் பாடுபட்டார்? அவரை போல நீங்கள் மாறணும், பரிசுத்தமாய் மாறணும், அல்லது ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாவற்றிற்கும் மேலே அந்த பரலோகத்தில் நித்தியத்துக்கும் அவரோடு கூட நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டார். சரி, பாடுபட்ட கர்த்தர் நம்மகிட்ட என்னத்தை விட்டு போயிருக்காருன்னா, வசனத்தை நான் வாசிக்கிற தொடர்ந்து, நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இது ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. நீங்கள் யாருடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரணுமா? கிறிஸ்துவோடைய அடிச்சோடுகளை. இன்னைக்கு இந்த உலகத்தில் யாருடைய அடிச்சோடுகளையும் நம்ம தொடர்ந்து போக முடியாது. அப்பா அம்மா எல்லாம் இருக்கலாம், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கலாம், உண்மைதான். ஆனால் அவங்க நம்ம வாழ்க்கைக்கு அடிச்சோடுகளாய் மாற முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இதை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்திருப்பார்கள். அவங்கக்கிட்ட குறைகள் இருக்கும், மனிதர்கள்கிட்ட நிச்சயமாக குறை இருக்கும். அதுக்காக நான் அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க, தள்ளி வச்சுருங்க, அவங்க சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்கன்னு நான் சொல்லலை. அவங்க சொல்கிறத கேளுங்க, நல்ல காரியங்கள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், அது நல்லது தான் நம்மளுக்கு. ஆனால் அடிச்சோடுகள் அப்படின்றப்ப, அதாவது என் வாழ்க்கையில் இந்த நபர் தான்ப்பா என்னுடைய டார்கெட், இந்த நபர் தான்ப்பா என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லி நம்ம வைப்போம் இல்லையா, அப்படி அந்த முன்மாதிரி அந்த ரோல் மாடல் கிறிஸ்துவாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, அவர் மட்டும்தான் உண்மையான உதாரணமாக நம்மளுக்கு இருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்குறப்ப 22வது வசனம் சொல்கிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. முதல் காரியம், இந்த பூமியில் அவர் வந்து பிறந்தாருங்க. எதுக்காக இந்த பூமிக்கு வந்து பிறந்தாருன்னு சொன்னால், அதுவே ஒரு பெரிய கதைங்க. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் மரணம் வந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எல்லாமே புதுசாக இருக்குது. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு நீ மரணத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்றார். உடனே ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே கிறிஸ்து சொல்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மரிக்க வேண்டாம், உனக்காக நான் மரிக்கப் போகின்றேன். ஒரு நாள் உனக்காக இந்த பூமிக்கு வந்து உன்னுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்கின்றார். அப்போ இந்த கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் அம்மையார் அவர்கள் வந்து தம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறப்ப, ஆதாம் ஏவாள் சொன்னாங்களாமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் எங்களை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். தேவனை எங்களை சாகடிச்சிருங்க, நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு நாங்கள் சாகிறோம், நீங்கள் வந்து சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் தேவன் சொன்னாராமா, பரவாயில்ல நான் வந்து மரிக்கிறேன், உனக்காக மறிக்கிறேன், உன்னுடைய பாவத்துக்காக நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஆதாம் ஏவாளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அதிகமாக வந்தது என்று நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாதுங்க, அங்கே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துக்கு அங்கே ஒரு பலியிடப்பட்டது. என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, ஆதாமுடைய கையில் ஆண்டவர் ஒரு கருவியை கொடுத்து அங்கே என்ன பண்ண சொல்கிறாருன்னா, ஒரு ஆடை கொலை செய்யும்படி சொல்கின்றார். அப்போ முத முத ஆதாம் அந்த ஆட்டை கொலை செய்கிறார். அப்போ அந்த ஆடு யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை குறிக்கின்றது. ஆதாம் கதறி கதறி அழுதாராமா, தன்னுடைய சொந்த குமாரனை கொல்வது போல அங்கே ஆதாம் கதறி கதறி அழுந்தாராம். ஐயோயோ, எங்களுடைய பாவத்து நிமித்தமாக இந்த ஆடு சாகின்றதே என்று அவர் கதறி அழுதாராமா. அந்த ஆடு கொல்லப்பட்டது, அந்த ஆட்டு தோல் இவர்களுக்கு ஒடுத்தப்பட்டது. அதே போலவே கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அவருடைய ஆட்டுத்தோல், அதாவது அவருடைய நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிறவங்க பரலோகத்திற்குரிய தெய்வ தூதர்கள் சொன்னாங்களாமா, ஆண்டவரே நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் மரிக்கிறோம், நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி சொன்னாங்களாமா? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, வேணா, மனிதர்கள் நீங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இன்னொரு சிருஷ்டிக்காக போய் மரிக்க முடியாது, அது சரியாகவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிருஷ்டிக்கராகிய கர்த்தரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகையால் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் நமக்கு முன்மாதிரி. அவரை நாம் பின்பற்றும் பொழுது அவரை போல நாம் மாறுகின்றோம். தொடர்ந்து வாசிக்கிறப்ப, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இன்னைக்கு மனிதர்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வஞ்சனை இருக்கிறது. யாரை ஏமாத்தலாம், யாரை துன்பப்படுத்தலாம், யார்கிட்ட இருந்து காசு எடுக்கலாம், திருடலாம், பொய் சொல்லலாம், அல்லது இந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லி எல்லா மனிதர்களிடமும் ஏதோ ஒரு வஞ்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் அதற்கான பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்கின்றது, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அப்படின்னா அவர் உண்மையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த பூமிக்கு வந்தார். ஏதோ ஒரு வஞ்சனையான எண்ணத்தோடு மனதில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவர் இந்த பூமிக்கு வரலீங்க. அவர் உண்மையிலே உங்களை நேசித்தது நிமித்தமாக, உண்மையிலே நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம பார்க்கின்றோம் 23 வாசிக்கிறப்ப, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். இங்க நீங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது அவரை ஒருத்தவங்க திட்டுறாங்க, ஆனா அவர் திரும்பி திட்டல. அவரை ஒருத்தவங்க பாடுபடுத்துறாங்க, அடிக்கிறாங்க, அவங்கள பயமுறுத்தல. அவரை நியாயம் தீர்க்கிறாங்க, அவரை தன் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டார். இதை போல ஒரு உதாரணம் இந்த பூமியில் இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார். 24 வாசிக்கிறப்ப, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. எதனால் அவர் மரிச்சாரு? நாம் நம்முடைய பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமதி தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்க பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய தழும்பு நம்மளை ரட்சிக்க முடியுமா? மனுஷனுடைய ரத்தம் இன்னைக்கு நம்மளை ரட்சிக்க முடியுமா? முடியாது. வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால இன்னைக்கு நீங்களும் நானும் குணமாக்கின்றோம். அப்ப இன்னைக்கு அவரை போல நம்ம மாறணும்னு நினைக்கிறப்ப நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஒருவேளை அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம், இன்னைக்கு நாம மற்றவங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை அதிசயத்தையும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வார்த்தை மற்றவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு சொன்னா விரும்புகிறார். கிறிஸ்துவை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாம் அவரை போல மாறுகின்றோம். கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறப்ப அவர் தாழ்மையின் ரூபமாக காணப்பட்டார். தன்னை முழுவதுமாக அவர் தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் யாருங்க தன்னை இது மாதிரி தாழ்த்துவாங்க? யாராவது தாழ்த்துறவங்க இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யாருமே கிடையாது. இன்னைக்கு ஒரு சிலர் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கலாம். அப்படி தாழ்மை உள்ளவர்களுக்கு கூட ஒரு சில இடத்துல தங்களை அவங்க தாழ்த்த மாட்டாங்க, ஒரு சில இடத்துல அவங்க தங்களுக்குரியதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய திருமணத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீட் கொடுக்குறாங்க உட்கார்றதுக்கு, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செய்தி கேள்விப்படுது. அப்போ உடனே அந்த கல்யாணத்துக்காரரு பார்த்து இவங்கெல்லாம் முக்கியம் இல்லை இவங்க எதுக்குன்னு சொல்லி அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த சீட்டை, உங்கள் சீட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க சம்மதிப்பீங்களா? அவங்களுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்மளை நம்ம தாழ்த்தணும். ஒருவேளை அந்த நபர் உங்ககிட்ட வந்து உட்காரத்துக்கு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முடியும்னு சொல்லுவீங்களா, முடியாதுன்னு சொல்லுவீங்களா? பரவாயில்ல எடுத்துக்கங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை இது சூழ்நிலை தான், ஆனால் இந்த சூழ்நிலை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆகையால் இங்கே நம்ம பார்க்குறப்ப கிறிஸ்து தனக்குரியதை அவர் அப்படியே விட்டு கொடுத்துட்டார். பரலோகம் அவருக்குரியது, விட்டு கொடுத்துட்டார். சிம்மாசனம் அவருக்குரியது, விட்டு கொடுத்துட்டார். இந்த பூமிக்கு வரப்போ கூட இந்த பூமியில் எதாவது அவருக்குரியதாக இருக்கணுமோ எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுத்துட்டார். யாருக்கிட்டையும் எதையும் கேட்கல. ஒரு அகதியை போல வனாந்தரத்துக்கும் இங்கே கூடிய அங்கும் இங்கும் ஆண்டுடைய வார்த்தையை அவர் சுமந்து சென்றார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஒரு இடத்துல கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தலை சாய்வதற்கு இடமில்லைன்னு சொல்கிறார். அதாவது அவர் படுத்து தூங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லையா, நல்ல இடம் இல்லையா? அப்படின்னா அவர் எதுவுமே தனக்கு உரிமை கொண்டாடவில்லை. அவருக்கு அப்பா இருந்தாங்க, இந்த பூமிக்குரிய அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, ஆனால் அவர் எதுலையுமே உரிமை கொண்டாடலை. தன்னுடைய சொத்து மனிதர்களாகத்தான் அவர் நினைத்தார், தன்னுடைய சொத்து ஜனங்களாகத்தான் நினைத்தார். அதுதான் வேதம் சொல்லுது, அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அதாவது இழந்து போனவர்கள் யார்? நாம் தான். பாவத்தில் விழுந்து தேவனுடைய மகிமையை நம்ம இழந்து போயிட்டோம், பாவத்தில் விழுந்து பரிசுத்தத்தை இழந்து போயிட்டோம், பாவத்தில் விழுந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் விலகி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகையால் தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்து ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணுறான்னு சொன்னால் வைத்திருக்கிறார் என்று என்ன பண்ண நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நாமும் அவரை போல இருக்க வேண்டும், அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே நம்மால் ஜெயிக்க முடியும். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பவுல் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து என் கூட இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும்னு சொல்கிறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறப்ப நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். யோவான் 15 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அநேக கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா என்னை உங்கள் முன்மாதிரியாக வைத்து கொள்ளுங்கள், என்னோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். அப்படி நீங்கள் இருக்கிறப்ப தான் உங்களால் கனி கொடுக்க முடியும், உங்களால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், உங்களால் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அந்த அதிகாரம் வாசித்தீங்கன்னா கிறிஸ்து அழகாக சொல்கிறாருங்க, பிதாவே நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாக இருக்கட்டும்ன்றார். அப்படின்னா அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்களாம். அப்படின்னா பூமியில் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்தாலுமே மண்ணில் அவர் இருந்தாலுமே அவருடைய உறவானது பிதாவுக்கும் அவருக்குமான உறவானது இருந்து கொண்டே இருந்தது என்று பார்க்கின்றார். அப்போ இன்னைக்கு இந்த பூமியில் நாம் இருந்தாலும் கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ அவருக்கும் நமக்கும் ஆன அந்த உறவு இருந்து கொண்டே இருக்கணும், அவரு கூட நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும், அவரோடு கூட நாம் உறவாடணும், அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ அப்படி செய்கிறப்ப நம்ம வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தை நம்மால் காண முடியும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாக வேண்டும் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறாரு. அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார், அன்புள்ளவராக இருந்தார், எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார், எல்லாத்துக்கும் மேலே மனிதர்களை மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். அன்றைய காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் பெரிதாய் கருதப்படக்கூடிய பாவம் விபச்சாரம்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லா பாவங்களும் ஒன்று தான் என்று பார்க்கின்றோம். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் விபச்சாரம் மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்பட்டது. அப்படி விபச்சாரத்தில் கையும் காலமாக பிடிபட்ட அந்த பெண்ணை பார்த்து கிறிஸ்து சொல்கின்றார் யோவான் 8 போ இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ போ இனி பாவம் செய்யாதே சொல்றாரு. அப்ப கிறிஸ்து அவர் எதை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறப்ப அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க ஒருத்தருக்கு துன்பம் செய்வீங்க, அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? நீங்கள் துன்பம் செய்வாங்க, இல்லாட்டி உங்ககிட்ட பேசாம போயிருங்க. ஆண்டவர் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.